ஓம் சாந்தி. ஜனவரி 23, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மக்களுக்கு முதலில் கூற வேண்டிய இரண்டு விஷயங்களாவன, தந்தையை நினைவு செய்வதும் 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வதும் ஆகும். அப்போது அவர்களுடைய கேள்விகள் அனைத்தும் முடிவடைந்துவிடும். கேள்வி: தந்தையின் புகழ்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் எந்த வார்த்தைகள் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழ்ச்சிக்கு பயன்படுத்தப்படுவதில்லை? பதில்: தந்தை விருட்சத்தின் பிரபு ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணர் விருட்சத்தின் பிரபு என அழைக்கப்பட மாட்டார். அசரீரியான தந்தையே தந்தையருக்கெல்லாம் தந்தை எனவும், கணவர்களுக்கெல்லாம் கணவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் அவ்வாறு அழைக்கப்படுவதில்லை. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட புகழ்ச்சியும் தெளிவாக்குங்கள். கேள்வி: நீங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் மேளம் தட்டி தெரிவிக்க வேண்டியது என்ன? பதில்: ஒவ்வொரு கிராமத்திலும் மேளம் தட்டி கூறுங்கள், வாருங்கள். எவ்வாறு நீங்கள் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆகலாம் என்பதையும், எவ்வாறு மனிதரிலிருந்து தேவர் ஆகலாம் என்பதையும், ஸ்தாபனமும் விநாசமும் எவ்வாறு சம்பவிக்கின்றன என்பதனையும் வந்து புரிந்து கொள்ளுங்கள். பாடல்: நீங்களே தாயும் நீங்களே தந்தையும் ஆவீர்கள். ஓம் சாந்தி. இப்பாடலின் இறுதி வரி கூறுகின்றது: நீங்களே படகும் நீங்களே படகோட்டியும் ஆவீர்கள். இது தவறாகும். அதுபோலவே அவர் பூஜிக்கப்பட தகுதி வாய்ந்தவராக இருப்பதுடன் பூஜிப்பவராகவும் உள்ளாரென அவர்கள் தவறாக கூறுகிறார்கள். இப்பாடல் தந்தைக்கு இழிவை ஏற்படுத்துவதால் ஞானத்தில் சிறந்து விளங்குபவர்கள் இப்பாடலை உடனே நிறுத்தி விடுவார்கள். குழந்தைகளாகி உங்களுக்கு இப்பொழுது இந்த ஞானம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் மற்றோரிடம் அது இல்லை. உங்களுக்கும் இந்த நேரத்திலேயே அது கொடுக்கப்படுகிறது. பின்னர் அது இருக்கப் போவதில்லை. மக்கள் மிக மேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்காகவே கடவுளின் இந்த கீதை ஞானம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த அளவை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆயினும் அது எப்படி எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். ஒரு தர்மத்தை உருவாக்குவதற்கான சமய நூல் கீதையே ஆகும். மற்ற சமய நூல்கள் ஒரு சமயத்தை உருவாக்குவதற்காக அல்ல. சமய நூல் என்னும் பதம் பாரதத்திற்காகவே உபயோகிக்கப்படுகிறது. கீதையே சமய நூல்கள் அனைத்தினதும் ரத்தினமாகும். மற்ற அனைத்து சமயங்களும் பின்னரே வந்தன. அவை எவையுமே சமய நூல்களின் ரத்தினமாக முடியாது. தந்தை ஒருவரே விருட்சத்தின் பிரபு என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அவர் எங்கள் தந்தையும் கணவரும் ஆவார். அவர் அனைவரினதும் தந்தையும் ஆவார். இதனாலேயே அவர் கணவர்களுக்கெல்லாம் கணவர் என்றும் தந்தையருக்கெல்லாம் தந்தை என்றும் போற்றப்படுகின்றார். இந்த புகழ் அந்த அசரீரியான ஒருவருக்கே உரியது. ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழ் தந்தையின் புகழிலிருந்து ஒப்பிடப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் புதிய உலகில் ஓர் இளவரசர் ஆவார். பழைய உலகில் சங்கம யுகத்தில் அவர் எப்படி ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் பின்னர் தேவர்கள் ஆகின்றீர்கள். இந்த ஞானம் அங்கே தொடர்வதில்லை, அது மறைந்துவிடும். எஞ்சி இருப்பதெல்லாம் ஒரு மூட்டை மாவிற்குள் ஒரு துளி உப்பு இருப்பதை போன்றதே. ஒரு சில படங்களே எஞ்சி இருக்கின்றன. உண்மையில் அவர்களுடைய படங்கள் எவையுமே மிக சரியாக இல்லை. நீங்கள் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுத்த பின்னர் கடவுளே இதனை விளங்கப்படுத்துகின்றார் என அவர்களுக்கு கூறுங்கள். அவர் அனைத்தையும் இயல்பாகவே விளங்கப்படுத்துகின்றார். எனவே நீங்கள் அவரை என்ன கேள்வி கேட்கப் போகின்றீர்கள்? முதலாவதாக தந்தையை இனம் கண்டு கொள்ளுங்கள். தந்தை ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். இரண்டு விஷயங்களை மட்டும் நினைவு செய்யுங்கள். பாபா கூறுகின்றார், என்னையும் 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான். இவை இரண்டுமே நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய முக்கிய விஷயங்களாகும். தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு உங்களுடைய பிறவிகளை பற்றியே தெரியாது. பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கே பாபா இதனை கூறுகின்றார். வேறு எவராலும் இதனை புரிந்து கொள்ள முடியாது. கண்காட்சிகளுக்கு எவ்வளவு ஜனங்கள் வந்து குவிகின்றார்கள் என பாருங்கள். பலரும் உள்ளே செல்வதை பார்த்ததும் ஏதோ பார்க்க வேண்டிய விஷயம் இருக்க வேண்டும் என கருதி பலர் உள்ளே நுழைந்து விடுகின்றனர். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக விளங்கப்படுத்துவதற்கு முயற்சித்தால் உங்கள் தொண்டை வறண்டுவிடும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்காட்சி ஒரு மாத காலம் நீடிக்குமாயின் நீங்கள் அவர்களிடம் கூறலாம், இன்று பெரிய ஜன கூட்டம் உள்ளது, ஆகவே நீங்கள் நாளைக்கு வாருங்கள் அல்லது அதற்கு அடுத்த நாள் வாருங்கள். இதை கற்க விரும்புவோருக்கு, அதாவது மனிதர்களில் இருந்து நாராயணன் ஆகுவதை விரும்புபவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். லக்ஷ்மி நாராயணனின் படத்தை அல்லது சின்னத்தை காண்பித்து நீங்கள் கூற வேண்டும். தந்தை மூலமாக நீங்களும் விஷ்ணு தர்மத்தின் அதிபதிகள் ஆகலாம். இங்கு இப்போது ஜன கூட்டம் அதிகமாக இருப்பதனால் நிலையத்திற்கு வாருங்கள். விலாசம் பெயர் பலகையில் எழுதப்பட்டுள்ளது. இது சொர்க்கம் அது நரகமென நீங்கள் வெறுமனே மக்களுக்கு கூறுவீர்களாயின் அவர்களால் எதனையும் புரிந்து கொள்ள முடியும்? நீங்கள் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருப்பீர்கள். இக்காலத்தில் மக்கள் உடையணிய முறையை கொண்டு அவர்கள் முக்கிய பிரமுகர்களா, செல்வந்தர்களா, ஏழைகளா என கூற முடியாது. முதலாவதாக நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தந்தையே சொர்க்கத்தை ஸ்தாபிப்பவர். நீங்கள் இப்போது இவ்வாறு ஆக வேண்டும். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னிலையிலேயே உள்ளது. தந்தை கூறுகின்றார், நானே அடி மேலானவர், என்னை நினைவு செய்யுங்கள். இதுவே மனதை கட்டுப்படுத்தும் மந்திரமாகும். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் விஷ்ணு தாமத்திற்கு செல்வீர்கள். இந்த அளவினை நீங்கள் நிச்சயம் விளங்கப்படுத்த வேண்டும். உங்கள் கண்காட்சியை 8 முதல் 10 நாட்கள் வரை நடத்த வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் நீங்கள் மேலமடித்து மனிதரிலிருந்து தேவனாகுவது எவ்வாறு என்றும் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆகுவது எவ்வாறு என்றும் வந்து புரிந்து கொள்ளுங்கள் என மக்களுக்கு கூற வேண்டும். ஸ்தாபனமும் விநாசமும் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை வந்து பார்க்குமாறு கூறுங்கள். நீங்கள் விளங்கப்படுத்துவதற்கு பல வழிகள் உண்டு. சத்திய யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு பகலுக்கும் இரவுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை போன்றது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாவின் பகலும் பிரம்மாவின் இரவும் இருப்பதாக கூறப்படுகிறது. பிரம்மாவின் நாள் என்றால் விஷ்ணுவின் நாள் என்று அர்த்தம். விஷ்ணுவின் நாள் என்றாலும் பிரம்மாவின் நாள் என்றே அர்த்தம். இரண்டும் ஒரே விஷயமே ஆகும். பிரம்மாவின் 84 பிறவிகளும் உண்டு, விஷ்ணுவின் 84 பிறவிகளும் உண்டு. இந்த லீப் பிறப்பையே வித்தியாசமாக உள்ளது. நீங்கள் இந்த விஷயங்களை உங்கள் புத்தியில் பதிய செய்ய வேண்டும். நீங்கள் எதனையும் கிரகிக்காது விட்டால் எவ்வாறு மற்றோருக்கு விளங்கப்படுத்த முடியும்? இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துவது இலகுவானதே. லக்ஷ்மி நாராயணனின் படத்திற்கு முன்னே அவர்களை அழைத்து சென்று கூறுங்கள், தந்தையிடமிருந்து நீங்கள் இந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நரகத்தின் விநாசம் எங்கள் முன்னிலையிலேயே உள்ளது. மற்றோர் உங்களுக்கு மனிதர்களின் வழிகாட்டல்களையே கூறுகின்றனர். இங்கு எங்களுக்கு கடவுளின் வழிகாட்டல்கள் கிடைக்கின்றன. ஆத்மாக்களாகிய நாங்கள் இந்த வழிகாட்டல்களை நேரடியாகவே கடவுளிடமிருந்து பெறுகின்றோம். அசரீரியான ஆத்மாக்கள் அசரீரியான பரமாத்மாவிடமிருந்து வழிகாட்டல்களை பெறுகின்றனர். மற்றவை அனைத்தும் மனித வழிகாட்டல்களே. இந்த வேறுபாடு இரவையும் பகலையும் போன்றதாகும். சன்னியாசிகளால் வழிகாட்டல்களை கொடுக்க முடியாது. ஒரு முறையே நாங்கள் கடவுளின் வழிகாட்டல்களை பெறுகின்றோம். கடவுள் வரும்போது அவருடைய வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் நாம் தேவர்களைப் போல் ஆகின்றோம். அவர் தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கவே வருகின்றார். நீங்கள் இந்த கருத்துக்களை கிரகித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவை ஏற்படும் பொழுது அவற்றை பயன்படுத்தலாம். முக்கியமானவற்றின் சாராம்சத்தை கூறுங்கள், அது போதும். லக்ஷ்மி நாராயணன் பற்றிய கருத்துக்களை விளங்கப்படுத்தினாலேயே போதும். எமது இலக்கும் குறிக்கோளும் பற்றிய படம் இதுவாகும். கடவுள் இப்புதிய உலகை சிருஷ்டித்தார். இது மிக மங்களகரமான சங்கம யுகத்தில் இறைவன் அவர்களுக்கு கற்பித்தார். வேறெங்கும் இந்த சங்கமுகத்தை பற்றி தெரியாது. ஆகவே குழந்தைகளாகி நீங்கள் அவற்றை கேட்பதில் சந்தோஷமடைய வேண்டும். நீங்கள் கேட்டதை பற்றி பிறருக்கு கூறும்போது மேலும் சந்தோஷப்படுவீர்கள். சேவை செய்பவர்களே பிராமணர்கள் எனப்படுகிறார்கள். உண்மையான கீதை உங்கள் கையினுள் உள்ளது. அந்த பௌதிக பிராமணர்களும் வரிசை கிரமமானவர்களே. சில பிராமணர்கள் மிக பிரசித்தி பெற்றவர்களாக அதிக பணம் சம்பாதிக்கின்றனர். மற்றோர் தமது உணவிற்காக கூட சம்பாதிக்க இயலாது உள்ளனர். சில பிராமணர்கள் கோடீஸ்வரர்களாக சிறப்பாக வாழ்கின்றனர். தாம் பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் என அவர்கள் போதையுடன் கூறுவார்கள். அவர்களுக்கு இந்த நிஜமான பிராமண குலத்தை பற்றி தெரியாது. பிராமணர்களை மிக மேன்மையான குலத்தவர் என கருதுவதாலேயே சிலர் அவர்களுக்கு உணவு வழங்குகிறார்கள். அவர்கள் தேவர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் முதலானோருக்கு ஒருபொழுதும் உணவு வழங்குவதில்லை. பிராமணர்களுக்கு மட்டுமே வழங்குவார்கள். எனவே பாபா கூறுகின்றார், நீங்கள் பிராமணர்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்த வேண்டும். பிராமணர்களின் பல சங்கங்கள் உண்டு. அவர்கள் எங்கே எப்பொழுது கூடுகின்றார்கள் என்று அறிந்து அங்கே செல்லுங்கள். நீங்கள் பிரஜாபிதாவின் குழந்தைகளாக இருப்பதைப் போல் அந்த பிராமணர்களும் அவரது குழந்தைகள் ஆக்கப்பட வேண்டும். மேலும் பிரம்மா யாருடைய குழந்தை என்பதையும் அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். அவர்கள் எப்பொழுது கூட்டங்கள் நடத்துவார்கள் என அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அங்குள்ள பலருக்கு நன்மை செய்யலாம். முதுமையடைந்த தாய்மார்களின் கூட்டங்களும் இருக்கின்றன. நீங்கள் எங்கு சென்று வந்திருக்கின்றீர்கள் என எவருக்குமே பாபாவிற்கு செய்தி அனுப்புவதில்லை. முழு காடும் நிறைந்திருக்கிறது. நீங்கள் எங்கே சென்றாலும் ஏதாவது இறையுடன் அல்லது பிரஜைகளுடன் திரும்பி வருவீர்கள். நீங்கள் அரசர்களை கூட உருவாக்கலாம். செய்ய வேண்டிய சேவை அதிக அளவில் உள்ளது. மாலையில் 5 மணிக்கு பின்னர் நீங்கள் ஓய்வாக இருக்கின்றீர்கள். எனவே தினமும் நீங்கள் செல்லும் இடங்களை பட்டியல் படுத்துங்கள். நீங்கள் சேவை செய்வதற்கு தந்தை பல வழிகளை காட்டுகின்றார். தந்தை தனது குழந்தைகளுடன் மாத்திரமே பேசுகின்றார். நீங்கள் ஓர் ஆத்மா என்பதில் நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். பரமாத்மாவான பாபா ஞானத்தை கொடுக்கின்றார். ஆனால் நாங்கள் அதனை கிரகித்துக் கொள்ள வேண்டும். சமய நூல்களை கற்பவர்கள் இறக்கும் போது அந்த சாஸ்திரங்களை தம்முடன் கொண்டு செல்கின்றனர். பின்னர் அடுத்த பிறவியில் அதே சமஸ்காரங்கள் மீண்டும் தோன்றும். அப்போது அந்த ஆத்மா தனது சமஸ்காரங்களை கொண்டு வந்துள்ளார் என கூறப்படுகிறது. பல சமய நூல்களை கற்பவர்களை சமய நூல்களின் அதிகாரி என கூறுவார்கள். அவர்கள் தம்மை சர்வசக்திவான் என கருத மாட்டார்கள். இந்த நாடகம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை தந்தையே விளங்கப்படுத்துகின்றார். இது எதுவும் புதிதல்ல. இந்த நாடகம் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பழைய உலகம் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. பாபா கூறுகின்றார், நான் இப்போது வந்துவிட்டேன். அந்த பெரிய மகாபாரத யுத்தம் உங்கள் முன்னால் உள்ளது. இப்பொழுதும் மக்கள் அறியாமை இருளில் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். பக்தியே அறியாமை என கூறப்படுகிறது. தந்தையே ஞான கடலாவார். அதிக பக்தி செய்பவர்கள் பக்தி கடல்கள் என அழைக்கப்படுகின்றனர். பக்தர்களின் மணி மாலையும் உள்ளது. நீங்கள் பக்தர்களின் மணி மாலைக்குரிய அனைத்து பெயர்களையும் சேகரிக்க வேண்டும். பக்தர்களின் மணி மாலை துவாபரயுகத்தில் ஆரம்பித்து கலியுக இறுதி வரை நிலைத்திருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாள் முழுவதும் சேவை செய்பவர்களே மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். மிக நீண்ட மணி மாலை பற்றி பாபா உங்களுக்கு கூறியுள்ளார். அதில் ஆயிரக்கணக்கான மணிகள் உண்டு. சிலர் அதனை ஓரிடத்திலிருந்தும் மற்றோர் அதனை வேறொரு இடத்திலிருந்தும் இழுப்பார்கள். இத்தகைய பெரிய மணி மாலை ஒன்று உருவாக்கப்பட்டதற்கு காரணம் இருக்க வேண்டும். அவர்கள் ராமா ராமா என்ற பெயரையே உச்சரித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களை கேளுங்கள், ராமா ராமா என்று ஓடும் போது நீங்கள் யாரை நினைவு செய்கின்றீர்கள்? அனுமானின் உதாரணத்தை போல் நீங்களும் எந்த சத்சங்கத்திற்கும் சென்று அவர்களுடன் கலந்து கொள்ளலாம். அவர் ஒரு சத்சங்கத்திற்கு சென்று காலணிகளின் மத்தியில் அமர்ந்திருப்பார். நீங்களும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பெருமளவு சேவை செய்ய முடியும். எவ்வாறாயினும் இந்த ஞான கருத்துகள் உங்கள் புத்தியிலிருந்து நீங்கள் விவேகிகள் ஆகும் பொழுதே நீங்கள் செய்யும் சேவையில் வெற்றி கிடைக்கும். இந்த சேவையை செய்வதற்கு பல வழிகள் உண்டு. ராமாயணம், பாகவதம் ஆகியவற்றினுள் பல விஷயங்களை நீங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். ஒரு சத் சங்கத்தில் வெறுமனே அமர்ந்திருந்து குருட்டு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யக்கூடாது. அவர்களுக்கு கூறுங்கள், நாங்கள் உங்களுக்கு நன்மை செய்யவே விரும்புகின்றோம். அவர்களுடைய பக்தி எங்கள் ஞானத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஞான கடவுளான தந்தையே இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். செய்வதற்கு அதிக சேவை உள்ளது. அதி மேலானவர் யார் என்று அவர்களுக்கு கூறுங்கள். கடவுளே அதி மேலானவர். அவரிடமிருந்து மாத்திரமே நீங்கள் இந்த ஆஸ்தியை பெற முடியும். மற்ற அனைவரும் அவரது படைப்புகள். குழந்தைகளாகி நீங்கள் சேவை செய்வதில் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு ராஜ்யம் வேண்டுமென்றால் நீங்கள் பிரஜைகளை உருவாக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களை உங்கள் இலக்கிற்கு இட்டுச் செல்லும். இந்த மகா மந்திரம் ஒரு சிறிய விஷயம் அல்ல. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்போதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. தந்தை உங்களுக்கு வழங்கியுள்ளதும் மனதை நல்வழிப்படுத்துவதுமான மந்திரத்தை அனைவருக்கும் ஞாபகப்படுத்துங்கள். சேவை செய்வதற்கு பல வழிமுறைகளை உருவாக்குங்கள். மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் போது உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இரண்டு, ஞான கருத்துக்களை உங்கள் புத்தியில் வைத்திருப்பதன் மூலம் போதையுடன் இருங்கள். ஹனுமானை போன்று கூட்டங்களுக்கு சென்று அமர்ந்திருந்து அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். நாள் முழுவதும் சேவை செய்வதன் மூலம் சந்தோஷமாக இருங்கள். ஆசீர்வாதம், நான் மற்றும் எனது என்பவற்றை தியாகம் செய்வதன் மூலம் முழுமையான மகாபலி அதாவது பெரிய பலியாகுபவர் ஆகுவீர்களாக. ஒரு நபரிடம் அல்லது உடமையிடம் எந்த விதமான எல்லைக்கு உட்பட்ட பற்றையும் கொண்டிருப்பது என்றால் எனது என்ற உணர்வை கொண்டிருப்பதாகும். எனது அல்லது நான் இதை செய்கின்றேன் அல்லது நான் இதை செய்தேன் என்ற உணர்வை முழுமையாக அர்ப்பணிப்பவர்களே அதாவது இதை பலி கொடுப்பவர்களே மகாபலி ஆவார்கள். உங்களின் எல்லைக்கு உட்பட்ட நான் நான் என்பது அர்ப்பணிக்கப்படும் போது நீங்கள் சம்பூர்ணமாகவும் தந்தைக்கு சமமானவர்களாகவும் ஆகுவீர்கள். நான் இதை செய்கின்றேன் என்பதல்ல, பாபா என்னை செய்ய வைக்கின்றார், பாபா என்னை அசைய வைக்கின்றார் என்றிருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் என்பதற்கு பதிலாக இயல்பாகவே உங்களின் மொழியில் பாபா என்ற வார்த்தை இருக்க வேண்டும், நான் என்ற வார்த்தை அல்ல. ஸ்லோகம், உங்களின் சிந்தனையும் செயலும் ஒத்ததாகும் வகையில் உங்களின் எண்ணங்களில் திட சங்கற்பத்தை கொண்டிருங்கள். உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சாகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். காலத்திற்கு ஏற்ப ஒரே நேரத்தில் உங்களின் மனதாலும் வார்த்தைகளாலும் சேவை செய்யுங்கள். வார்த்தைகளால் சேவை செய்வது இலகுவாக இருந்தாலும் உங்களின் மனதால் சேவை செய்வது என்பது கவனம் செலுத்துகின்ற விஷயமாகும். ஆகவே உங்களின் எண்ணங்கள் சகல ஆத்மாக்களுக்கும் நல்ல ஆசிகளாலும் தூய உணர்வுகளாலும் நிறைந்திருக்க வேண்டும். உங்களின் வார்த்தைகளில் இனிமை, திருப்தி, இலகு தன்மையின் புதுமை இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் இலகுவாக தொடர்ந்தும் வெற்றி பெறுவீர்கள். ஓம் சாந்தி.